ഇല്ല, തയ്യാക്കാൻ മതി.
മൂലാസനാരൂഢ ഗരു മാന്ത്രിത്തുമണി, അത് മേ സിധുവി ഏത്തി തിബന കണഗാട്ടു ദായക അവസ്ഥാവേ പലമുയിമ്മ മുരഗാമുല കുമാസിരി മഹതാഗേ പൗലി ഉദവിയട്ടാത് എവഗേമ അബ്ദുൽ ബാസിത് മഹതാഗേ പൗലി ഉദവിയട്ടാത് മകേ ഏ കണഗാട്ടുവ പലകരണവ മേ അവസ്ഥാവേദി. അമ്പാരേ പൗഗേ സതിയേ അതിഉന സിദ്ധ്യാക് മൂൽകരകിന് ദേപല ഹാനിയാക് സിദ്ധ ഉന അത്തടമ മേക ഏ അവസ്ഥാവട്ട ഹദീസിയേ അതിഉന ദയാക് ഉനാത് ഏക കണ്ടായമക് വിസിം വിശേഷയെന്ന് ഏ മുസ്ലിം ജനതാവ് സിംഗള ഉദവിയട്ട് വധപിതി ദിനവാക്കിയല അന്തർജാലയ ഹരഹ നൊയക്കു വെബ്ബടിവി ഹരഹ മേക്ക പ്രചലിത കരവിൻ പവത്തുന മേക്കത്തെക്ക് മെ മുസ്ലിം ഹോട്ടലിങ് ഏ കാപു കണ്ടായമക്കട്ട് മമ്മി തന്നെ പിട്ടിഗുലി അക്കറി മുഖക്കറി കക്ക് അമ്പവില മേക്ക വധപെത്തക്കിയല ഇട് പശേ അസല മരണഗിവാൽ കീപ്യാത്തി ബിലത്തിന ഇത്തന ഹിട്ടപ്പു കണ്ടായമ കുത്തെക്കല അവില്ല മീ പ്രചാരത്തെക്കല മീ ആവാസനാവാത്ത സിദ്ധിയ ഇത്തനതി അത്യുണ തീയാവസ്ഥാവേ അത്തടമ മമ ദാന്നവ ദരട്ട ഔർദു ഗാനക്കട്ട് ഇസ്സെല്ല അമ്പാരട്ട ഗിഹിപ്പു സിംഹല പാസൽ ദറുവ കണ്ടായമക് എത്തനതി മടക്കലപ്പുവേ കാമക്കാന അവസ്ഥാവേദി ഡെമലിങ് കിയലതീനവ ഡെമല ലമായി ഏക പോലിമകട്ട ഹെതെന്ന് സിംഹല ലമായി തവ പോലിമകട്ട ഹെതെന്ന് കിയല ഇത് മേക്ക സാമാന്യം ഡെമല കഥാകരണ ലമായി ഏക പോലിമകട്ടാത് സിംഹല കഥാകരണ ലമായി ഏക പോലിമകട്ടാത് ഹെതെന്നേ കിയല കിയന്നേ ലമായിങ്ങ കലമണാകരണേ കരന്ന പഹസുവെന്ന് നമുത് ഏ അവസ്ഥാവേ അര ദിമല തേരനേക്കിനെ ഗിഹില്ല കിവ അര ബിന പോലിമകട ഹെതിന്നേ കില കിവ അര ക്യാമ വലട്ട വഹാട്ടിക്കക് ദാല ഹെമനത്ത മനോഹരി ദാല തീനവ ഏക നിസാ കണ്ണി പൈ കേല അന്തിമട്ട അര പാസൽ ദറുവോ മടക്കലപ്പിയും ക്യാമ കണ്ണി നെത്തു അമ്പാരട്ട വില്ല മേ സിദ്ധി അമ്പാരി കിയല ഈട് പശേ ഈലങ്ക ദവസേ മുഴു പാസൽ വലിയ ഒക്കുമ ലമ എവില്ല അവസാനീതി ഏക യുദ്ധപിറ്റി അബ്ബവട്ട പരിവർത്തനീ ഉണ കാര്യാലവലെ ദാവടകരപ്പു ദിമല ഏ നിലധാരി പവ മട സിദ്ധ ഉണ പാർ ടി ഹന്തിയട്ട് ഗനിയില്ല ദാന്ന് ബാങ്കോലെ ഹിട്ടപ്പു നിലധാരി പവ ഇത്ര മിവേനി ആകാരയുടെ മീ പൊടി സിദ്ധിയക്കിങ് അപ്പേ ജനതാവ് നുമുകയാവാന്ന് മേക്ക സിംഗള പലാത്തുല വിത്രാക്നിവി മേക്ക ദിമല പലാത്തുല വിത്രാക് ഏ മുസ്ലിം പലാത്തുല വിത്രാക്നിവി ഹെമ തനക്കമ മീ ജാതിവാദി ഔസ്വല അതികരണയുടെ പുലുവന്തയാക് മേക്ക അപ്പി ദക്ക ഇതിഹാസി ഇന്നമ്മ മേക്ക അതികരണ്യ എത്രമ ദേശപാലജ്ഞോ ഗുര ദേശപാലജ്ഞോ കൽപ്പനാകരണവ മേ ചന്ദ ലഭാഗാന്ന് കൊഹമദ അപ്പി ജാതിവാദയ ഔസ്സല ഏകെങ് പ്രയോജനേ ഗാന്നിക്കേല അത്തരമ മേ പുഞ്ചി സിദ്ധ്യ അന്തിമട്ട് ഇതാ അമ്പാരി ഊണ സിദ്ധ്യ തെക്ക് മമ്മ പയ തുനാമാര ഖത്തറാക്വിത്തര ഏ വെനുവെങ് മ റിഷാദ് ബദൂദീൻ അമിത്തുമാട്ട തീ അവസ്ഥാവിധി കഥാകര കഥാകല്ല മങ്ങി തുമാട്ട ക്യൂവ ദൻ മേ സിദ്ധ്യ අම්පාරි දැනට මේක විසඳිලා තියෙනවා. මේ කලබලකාරී තත්ත්වය මැඩ පවත්වගෙන තියෙනවා. මේක අනිත් ප්‍රදේශවලට පැතිරෙන්නට පුළුවන්. ඒක නිසා ඔබතුමා ඒ මඩකලපුව ප්‍රදේශ එහෙම නැත්නම් කල්මුනේ ප්‍රදේශවල මේක පැතිරෙන්න දෙන්නේ නැතුව මේක කොහොමහරි නවත්ත ගන්න ඕනි කියලා එතුමට කිව්වා. හකීම් ඇමැතිතුමාට තාත්තීම මම දුරකථනයෙන් කතා කරන්න බැලුවා. නමුත් එතුමගේ ආරක්ෂක නිලධාරීන් කිව්වා එතුමා නිදි, එතුමට කතා කරන්න පුළුවන් කමක් නැහැ කියලා. එතකොට මේ ආකාරයට මම දේශපාලන නායකයන්ට කතා කරලා මම කල්පනා කළේ මේක මෙතනින් එහාට යන්නේ නැතුව මේක මැඩ පවත්ව ගන්න. අම්පාරේ ඒක සම්පූර්ණයෙන්ම ඇත්තටම ඒ ප්‍රශ්නේ නැවතිලා විශේෂයෙන්ම අද දිසාපත්තුමාටත් මං කතා කරාම කච්චේරියේ ඒ මුස්ලිම් ජනතාව ඔක්කොම බැට්ටැවිල්ලා කිසිම කලබගෑනියක් නැහැයි කියලා මට දැනගන්න ලැබුණා. ඒවගේම මගේ කර්මාන්ත ශාලාවල ගත්තොත් අපි සිංහල දෙමළ මුස්ලිම් හැම කෙනෙම එකට වැඩ කරනවා. එතන ඇත්තටම සහෝදරකම එකම ආකාරයෙන් තියෙනවා. ඉතින් සමහර වෙලාවට මුස්ලිම් එහෙම නැත්තම් දෙමළ කවුරු හරි දරුවෙක් රැකියාවට ආවම ටික දවසක් යනකොට සිංහල භාෂාව හොඳට ඉගෙනගෙන සහෝදර සහෝදරියෝ වගේ රැකියාවේ යෙදෙනවා. ඉතින් මෙවැනි වාතාවරණයක් තියෙන රටක ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපිට ජීවත් වෙන්න පුළුවන් වාතාවරණයක් තියෙන අවස්ථාවක අවුරුදු 30ක යුද්ධයකින් අපි අවුරුදු ගණනක් පිටිපස්සට ගිහිල්ලා අද අපි යන්තම් ඔළුව උස්සන්න හදන අවස්ථාවේදී මම ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන්ම අපේ මුස්ලිම් දේශපාලන නායකයන්ගෙමුත් ඒ වගේම අපේ ආගමික නායකයන්ගෙන් ඒ වගේම යම්කිසි වැඩක් යම්කිසි ශක්තියක් තියෙන හැම කෙනෙක්ගෙම මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම මේ සමගිව කොහොමද අපි ඉදිරියට යන්නේ මේ ප්‍රශ්නේ निराකරණය කරගෙන කියලා ජාතිවාදය අවුස්සන්නේ නැතුව ඉදිරියට යන්න. ඒ වගේම නීතිය හරියටම ක්‍රියාත්මක වෙන්න ඕනි. මම අද සතුටු වෙනවා ජනාධිපතිතුමා ඒ වගේම අගමැතිතුමා අද හොඳ තීරණයක් අරගත්තා. අද තාවකාලික වාරි හදිසි නීතිය දාලා මේක සමතයකට පත් වෙනකන් නීතිය තදින්ම ක්‍රියාත්මක කරන්න. මොකද නීතිය තදින්ම ක්‍රියාත්මක කරන්නේ නැත්නම් මේක නොඑක් නොඑක් අය නීතිය තමන්ගේ අතට අරගෙන මේකේ කණ්ඩායමක් ඉන්නවා රට අස්ථාවර කරන්න මාන බලන කණ්ඩායමක්. ඒක අපිට හොඳටම තේරුණා. මොකද මේ සිද්ධිය අහම්බෙන් සිදු වුණත් මේ සිද්ධිය අතට ගත්ත කණ්ඩායමක් ඊට පස්සේ ක්‍රියාත්මක වෙලා මේක වෙනතකට ගෙනියන්න පුළුවන් තරම් උත්සාහයක් දැරුවා. එහෙම දරපු එකේ ප්‍රතිඵලයක් හැටියට තමයි අර අම්පාරේ මුස්ලිම් පල්ලියේ තාප්පෙ පෙරලලා දැම්මේ. ඉතින් ඇත්තටම මේක සම්පූර්ණයෙන්ම අපි කවුරුත් මම හිතනවා නීතියට ගරු කරන මෙතන ඉන්න පාර්ලිමේන්තුවේ ඉන්න පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් 225න් අඩුම වශයෙන් 200ක්වත් මම විශ්වාස කරනවා මෙවැනි දේවල් වලට කවදාක්වත් කැමැත්තක් දක්වන්නේ නැහැ. නමුත් කණ්ඩායමක් ඉන්නවා දේශපාලන වාසි ගන්න බලාගෙන. එතකොට මේ දේශපාලන වාසි ගන්න බලාගෙන වැඩ කටයුතු කරන්නට ගියොත් එහෙම අපි ලෝකෙ අපවාදයට පත් වෙලා ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපිට ඉදිරියට යන්නට තියෙන ගමන අපිට ඉදිරියට යන්නට බැරි වෙනවා. ඒක නිසා නැවතත් අපි රජයක් හැටියට විශේෂයෙන්ම දැනට මේ ප්‍රශ්නය මෙතනින් ඉදිරියට පැතිරිලා යන්න නොදෙනව වගේම දැනට සමහර මුස්ලිම් ව්‍යාපාරිකයන්ගේ ඔවුන්ගේ දේපල හානියට පත් වෙලා තියෙනවා. අනිවාර්යයෙන්ම රජයෙන් ඒ දේපලවලට වන්දි ගෙවන්නට ඕනි. මොකද ඔවුන් බොහොම අමාරුවෙන් ධාර්මිකව හම්බ කරගත්ත මුදල් අවුරුදු ගාණක් තිස්සේ එක රෑකින් ඒව ඔක්කොම ගිනිබත් වෙලා තියෙනවා. මෙවැනි දෙයකට ඇත්තටම මගේ පවුලත් මෙවැනි ආකාරයටම ජාතිවාදී කෝලාහලවලට මගේ දෙමව්පියොත් ගොදුරු වෙලා ඔවුන්ගේ ව්‍යාපාරත් මේ ආකාරයෙන්ම පිස්සිල සම්පූර්ණයෙන්ම පිලිස්සිලා පිච්චිල ගියා 1956 කල්මුණේදී. ඉතින් ඒක නිසා මේ ගැන මේ තත්ත්වය ගැන හොඳින්ම තේරුම් ගත්ත පුද්ගලයෙක් හැටියට මම දන්නවා ඒක කොයි තරම් වේදනාවක් ඒකේ තියෙනවද. අපේ ඒ දෙමව්පියෝ ඒ ගැන කොයි තරම් අපි ගැන කතා කරලා තියෙනවද කියලා. ඒක නිසා මෙවැනි දෙයක් නැවත ඉදිරියට නොයන්නටත් ඇති නොවෙන්නටත් සියලුම වග කියන පුද්ගලයන් හැටියට අපි එකතුව වැඩ කරමු කියලා මම පවසමින් මම නවතිනවා.
ගරු වාසුදේව නානේකල්. උති අපිට අවස්ථාවක් ලබා දුන්නාට මම හිතන්නේ මාට පෙර කතා කරපු අපේ එකබද විපක්ෂයේ පාර්ශ්වයේ කතිකයන් කියන්නත් ඇති. අපි බොහොම බරපතලව කල්පනා කළා, අද තීරණයක් ගත්තා. 7 වෙනිදාට අපි නියම කරගෙන තිබුණු රැස්වීම රටේ තියෙන ආතතිය නිසා නොපවත්වන්න කිසියම් ආකාරයකට කූට සැලසුම් වලට කුමන්ත්‍රණ වලට ඉඩ නොතබන්න. එසේ කිරීමට අමාරුවෙන් නමුත් වගකීමෙන් යුත් තීරණයක් අපි ගත්තා. දැන් මෙතන නිකං වහින්ගොරෝ භාෂාවෙන් කියවුණා, මේ ආණ්ඩු අස්ථාවර කිරීමේ උවමනාවක් තියෙනවා අය මේ ක්‍රියාදාමයන් පිටිපස්ස කිය. කාගේ හිතේද මේ තියෙන් මේ ක්‍රියාවල් වලට මිනිස්සු පොළඹවන අය කවුද? ඒ අයගේ හිතේ තිබෙන්න පුළුවන්දේ ආණ්ඩු අස්ථාවර කිරීමද නෑ. ඒ අයගේ හිතේ තියෙන දේ තමයි තමන්ට ඇතිකරගත්තා වූ මේ ජනවාර්ගික වෛරය මත පහරදීම. එහෙම නැත්තම් ප්‍රචණ්ඩත්වය මුදාහැරීම. එසේ කිරීම තුළින් ඒ පුද්ගලයා එක්තරා කාලකන්‍නි තෘප්තියක් ලබනවා. ඒක තමයි ජනවාර්ග ගැටුම්වල ස්වභාවය. දැන් එදා ඉන්දියාවේ විශාල වශයෙන් හින්දුවරු මුස්ලිම්වරු අතර ගැටුම් ඇති වෙන වෙලාවේ ගාන්ධිතුමාව උපවාස කරා දිගටම, එය නම් මං කන්නේ නැතුව මැරිලා යනවා, මට කමන්නේ, මෙහෙම අපේ මිනිස්සු රණ්ඩු වෙනවා නම් මරා ගන්නවා නම් මේ මොන අපරාධයක්ද කියලා. ඉතින් එතුමාගේ සත්‍යග්‍රහ ව්‍යාපාර හුඟක් දුරට ප්‍රයෝජනවත් වුණා යම් ප්‍රමාණයකට මිනිස්සුව මොලොක් කරන්න. අනේ අපේ ගාන්ධි ජීට මුකුත් වුණොත් අපි මොකද කරන්නේ කියන හැඟීමෙන් යුතුව මිනිස්සු පසුබාලා මේ ක්‍රියාවලියෙන් ටිකක් ඈත් වෙන්න පටන් ගත්තා. අන්න එවැනි ගුණධාර්මික බලපෑමක් කිරීමට අපිට වගකීමක් තියෙනවා සියලු දෙනාටම මහජන නියෝජ්‍යෝ ඇටි. මට මේ ආණ්ඩුවද විපක්ෂයද කියන ප්‍රශ්නයෙන් නෙමෙයි නම් මම මේ ප්‍රශ්නයට එළඹෙන්නේ. මම මේ ප්‍රශ්නයට එළඹෙන්නේ මේ රටේ ලාංකීය එක්සත්කම වෙනුවෙන් අපි මේ සමාජයේ තිබිය යුතු මානුෂීය ගුණධර්ම වෙනුවෙන් අපි කවුරුත් මැදිහත් විය යුතුයි. මේ අවස්ථාවේදී අපිට ආණ්ඩු අස්ථාවර කරන්නයි මේ ඔක්කොම කරන්නේ කියලා වහින් ඔරෝ භාෂාවෙන් චෝදනා කරන්න එපා. මේ ආණ්ඩුවත් එක්ක අපි විරුද්ධයි, ඒ ගැන අපි කිසිම සැකයක් නැහැ. නමුත් අපි ජාතිවාදයේ ආගම්වාදයේ මුල් කළා ආණ්ඩුවක් අස්ථාවර කරනවායි කියන්නේ ඒක අපිටම කැඳ ගන්න හේනපතයක්. අපි ආණ්ඩුවක් අස්ථාවර කරනවා නම් ජනවාර්ගික වෛරේ ඒ කැළඹීම ඇති කරවලා ඒක අපිම අපි කරා කැඳවන මහා අකුණු සැරයක් තරම් භයානක ආයුධයක්. ඉතින් ඇත්තටම ගාන්ධිතුමා නිසා තමයි කිව්වේ ඔය කියමනක් තියෙනවනේ ඇහැට හැක් දතට දතක් කියලා. ගාන්ධිතුමා කිව්වා එහෙම කිව්වොත් ඇහැට හැක් අරගන්න හැමෝම ගියොත් මගේ ඇහැට උඹේ ඇහැ දියන් කියලා අපි අන්තිමට ඔක්කොම අන්ධයෝ බවට පත් වෙයි ලෝකෙ. ඒ කාටවත් ඇස් නැහැ පේන. මම ඒ කියමන කිව්වේ මේ වෙලාවේ අපි එක්තරා තලයක ඉඳගෙන තමයි මේ ප්‍රශ්නෙට අපි විමසන්න එලෙමන්ට් උමන. අපි මේ ආණ්ඩුව පරාජය කළා tie. තියුණු ලෙස පරාජය කළා tie. අපිට ඒ නිසා මේ ආණ්ඩුව පරාජය කිරීම විතරයි අපට උමන. ඒ ගැන කිසිම සැකයක් නැහැ. මේ ආණ්ඩුව පුළුවන් නම් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ පරාජය කරන්න බලන්න ඕන. අපි මේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්ති ගැන තියෙන විරුද්ධත්වයේ උඩ පුද්ගලයෝ ගැන නෙමෙයි. එතකොට මේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්ති ගැන අපි දැන්ට ජයග්‍රහණයක් ලැබලා තියෙනවා අපේ පළාත් පාලන ඡන්දේ. ඒ ජයග්‍රහණය හොඳටම විශාල ප්‍රමාණවත් ජයග්‍රහණයක්. දැන් අපට වමනා කරන්නේ පළාත් සභා ඡන්දය මහා මැතිවරණය පවත්වලා මේ රටේ ප්‍රතිපත්තිමය සංවාදයක් විවාදයක් කරා මේ රටේ ඇතිවෙන අලුත් ආණ්ඩු පාලනයක් බිහි කිරීම පිළිබඳ බලාපොරොත්තුවක්. හැබැයි අපිට වැඩ පිළිවෙලක් තියෙනවා. නිකම්ම බලයක් දෙන්න කියලා නෙමෙයි. නමුත් මෙතන කතාව ගියේ නම් ඒ තරම්ම හොඳ විදියට නෙමෙයි. මේ බලය ගන්න ඕන නම් ජාතිවාදය පාවිච්චි කරන්න ඕන. ඒ නිසා ජාතිවාදය පාවිච්චි කරන්න ඕන බොහෝ විට බලය ගන්නට කෑදරකමින් ඉන්නා වූ පුද්ගලයෙක්. මම නම් ඒක එහෙම පිළිගන්නේ මේ ජනවාර්ගික වෛරය ඇවිලිලා යන්නේ භාවයන්ගේ කැළඹීමක් තුලේ. භාවයන්ගේ කැළඹීමක් තුලේ එක එක කෙනාගේ තිබෙන්නා වූ දැනුම මිනුම ඔහුගේ පරිණතභාවයේ මට්ටම අනුව තමයි ඔය කැළඹීම ආතතිය ඇවිත් ඔය කියන භාවය කැළඹී මිනිසුන් ඔය වෛරයට පොළඹවන්. මම හිතන්නේ ඒව පාවිච්චි කරන්න පුළුවන් දේශපාලන අවි හැටියට. නමුත් ඒවා දේශපාලන අවි හැටියට පාවිච්චි කරලා බලයක් අරගෙන ඒ බලයට ඉතුරු වෙන්න බෑ. මොකද තමන් පාවිච්චි කරන්නේ මා භයානක දෙයක්. ඒ භයානක දෙය අවසානයේදී භයානක විපාක ඇති කරන. කවුරු කොයි කාලේ ආණ්ඩු කළත් කොයි විදියට ආණ්ඩුවක් ගෙනිච්චා. ඊළඟට මම කැමති මේ නීති අම්පාරේ සිද්ධියන්නේ මේක මෑතම ආරම්භ වුණේ ඊට ඉස්සෙල්ලා ගින්තොට සිද්ධිය තිබුණා. මගේ ජීවිත කාලයේ දැන් මම දැකලා ඇති ජනවාර්ගික ගැටුම් එක 50කට වැඩි ගන්න. කුඩා පරිමාණයේවා සුළු පරිමාණයේවා ටිකක් පළල්ව විහිදුණු ඒවා. මේ හැම අවස්ථාවකම අපිට විශාල ගින්නක් ඇති වුණා අපේ හිතවල. අනේ මේ මිනිස්සු කොහොමද මේ මිනිහා වෙනත් ජනවර්ගයකට අයිතිය මේ මිනිහා වෙන ආගමක් ආදානවයි කියන හේතුව මත වෛරයක් ඇති කරගන්නේ කොහොමද මිනිස්සුන්ගේ හිතේ? කොහොමද වෛරය මතුවෙන්න පුළුවන්? මෙන්න මේක මට නම් හරිම අමාරු දෙයක් තේරුම් ගන්න. ඒක තේරුම් ගැනීමට තමයි අපි උත්සාහ කළ යුතු. මට මතකයි 83 කළු ජූලිය අපේ පක්ෂය නව සමාජ පක්ෂයද අපේ පක්ෂය තහනම් කළා. ජයදාසන් මහත්තය කොමියුනිස්ට් පක්ෂයත් තහනම් කළා. එතකොට ජනතා විමුක්ති පෙරමුණත් තහනම් කළා. තහනම් කළා 83 කළු ජූලිය අපේ පිටින් නාන්න උත්සාහ කළා. අපේ ජීවිතවලට අවදානමත් වුණා වෙලා. මොකද අපි ගත්තු ස්ථාවරයේ උඩ අපි හිටියේ සියලු ජනවර්ගයන්ට සමානව සැලකෙන්න ඕන, සියලු ජනවර්ගයන් අතර සමගිය ගොඩනගන්න ඕන, ජනවර්ගික වෛරයට විරුද්ධව අපි වෙණී හිටියේ. ඒ නිසා අපිට බයක් ඇති වුණා. ඒ වෙලාවේ තිබුණු වාතාවරණය තුළ අපට අනතුරක් අවදානමක් තියෙයිද කියලා. ඇයි ඉතින් මේ මිනිස්සුත් කරේ මහා පුදුම වරපතල අපරාධයක්? ජයජාතන මහත්තයා හරියටම මේ පක්ෂ තහනම් කළේ මේ කෝලාහලයේ හේතුව මේ කෝලාහලයට මුල්ුණේ මේ පක්ෂයේ කියන අර්ථයෙන්ම නෙවෙයි. ඉතින් ඊට පස්සේ අපි කිසියම් නීතියක් ඉදිරියට හෝ යම් කිසි නීතිය ක්‍රියාදාමයකට හසු වුණා නම් සමාජයට අපට අනුකම්පා විරහිතව අපට විඳින්න වෙන්න ඉඩ තිබුණු අවදානම අපි සැලකීමට අර අපි හැංගුණා. 83 කළු ජූලියත් එක්කලා අපි තහනමට ලක් කර අපේ කාර්යාල සීල් තැබුවා, අපේ පත්‍ර නැවැත්තුවා. අපි වහම සැඟවි යටිතලයේ හිටියා. ජනතා විමුක්ති පෙරමුණ යටිතලයේ හිටියා. මාස 8ක විතර කාලයක් පස්සේ 6ක 7ක කාලෙකින් පස්සේ නැවත යථා තත්ත්වය ආවා මහජන පක්ෂයක් ඇති වුණා විජය කුමාර දුංග මතු වුණා ජාතික සමගිය හන්න නැවතත් රටේ රව් දෙන්න ගත්තා ඒත් සමගම අපි නින්දු කරා දැන් අපි යටිතලයෙන් ආපෝ වෙනවා එළියට විවෘත දේශපාලනය දැන් බලන්න ජයජාති මහත්තයා කොච්චර අපරාධයක්ද කළේ දින කීයක් හිටියද නිහඬව ටෙලිවිෂන්කටවත් රේඩියෝකටවත් ඇවිත් වචනයක් නොකිය රාජ්‍ය නායකයෙක් ඊළඟට බලන්න මේ පක්ෂ තහනම් කළා පක්ෂවල පත්තර තහනම් කළා අපිව අත්අරංගුවට ගන්න නියම කළා අපි දන්න කියන කේවල් පෙරලගෙන මේ ඇවිදලා හැමතැනම බැලුවත් අපි වල්ලන්න බැරි වුණා ඒ අතින් මම සතුරුයි නැවතත් ජයජාතින මාතාගේ ඒ උපක්‍රම පරාජය කරන්න අපට පුළුවන් වීම ගැන මම කියන්නේ කොච්චර භයානක දෙයක්ද උනේ ඒකට අපිව ඒ කෙලින්ම චූතිත්‍යයන් බවට පත් කිරීම දැන් ඒ වගේ මේ වෙලාවේ මේ වගේ තත්ත්වයක් තුළ අපි කෙලින්ම ඉලක්කයක් කරගෙන මෙන්න මේ පක්ෂය මෙන්න මේ පුද්ගලයන් මෙන්න මේ දේශපාලන ධාරාව මේ අපරාධය වගකිව යුත්තන්නේ කියලා කියමින් තහනම් කිරීම හදිසි නීතිය පාවිච්චි කිරීම උන්නොතන තමයි මේකේ භයානක කමතියේ. දැන් මේ නීතිය ක්‍රියාත්මක වෙන්න ඕන තදින්ම ක්‍රියාත්මක වෙන්න ඕන. නමුත් හදිසි නීතිය කියන එක අවම ලෙස පමණක් අපි යොදා ගන්න ඕන. මොකද හදිසි නීති තත්ත්වයට තේ තමයි සභාපතිතුමනි බොහෝ දේවල් සාමාන්‍ය නීතියට පිටින් වෙන්නේ. ඒ සිදුවුණු ඒ කතරගම රූමතියගේ ඒ මිනිමැරීමේ ඉඳලා මේ රටපුරා වෙච්ච එබඳු මහා බිහිසුණු සිද්ධිදාමයක් අපි දන්නවා. ඉතින් මේවා වෙන්න පුළුවන් රජයේ යම් නිලධාරී ක්‍රියාත්මක වීම තුළ ඇති වෙන්න පුළුවන් අවදානම් තත්ත්වයන් එක්කලයි මේවා වෙන්නේ. ඉතින් මම මගේ කතාව ඉවර කළ යුතුව තිබෙනවා. ඒ නිසා අපි සහෝදරත්වය අපේ ප්‍රකාශ කරන්න ඕන සියලුම ජනවර්ගයන් වෙනුවෙන් සිංහල දෙමළ මුස්ලිම් ආදී සියලු ජනවර්ගයන් වෙනුවෙන් මම සිංහල එක් කැටියට මගේ සිංහල ඇඟීම තියෙනවා. නමුත් ලාංකිකයෙක් කැටියට මට ලාංකීය ඇඟීම තියෙනවා. ඒ වගේ අපි හැමෝන්ටම තමන්ගේ ජනවර්ගයේ ආගම ගැන තියෙන තමන්ගේ හැඟීමට අතිරේකව ලාංකීය වූ හැඟීමකි අපේ සිත් පොබුදුවා ගන්නට අපට පුළුවන් විය යුතුයි. මම කියන්නේ එකම අවසාන වචනයයි සමානත්වය තමයි මේකට තියෙන උත්තරේ. දේශන පැවැත්වීමවත් මේකේ තියෙන හොඳ නරක ගැන
බොහොම ස්තුතියි මන්දිරතුමා.
ඉවර කරන්න යන්නේ සභාපතිතුමනි අපිට තිබෙන්නේ සමානත්වයෙන් සැලකීම. අර ස්ටෑන්ඩර්ඩයිසේෂන් කියන එකෙන් එදා ප්‍රමිතිකරණයෙන් උතුරේ යුදගින්නක් ඇවිලෙව්වා. ඇයි සමානත්වයෙන් තොරව සැලකීම? ඒ සමානත්වය කියන පදනම හැම තැනම අපි තියෙන්නට ඕන ක්‍රියාත්මක වෙන්ටත් ඕන. අපි කිසියා කාර්යකට සැකමුසුව ජනවාර්ගික වෛරය ඇතිවෙන කතන්දරවලට ගොදුරු නොවෙන්නට අපි බලන්න ඕන්. මේවා වෙනුවෙන් අපි අපේ සියලුම ඒ හානියට පත්වෙච්ච සියලුම ජනවර්ගයන්ටත් ඒ සහෝදරවරුන්ගේ පවුල්වලට අපගේ කනගාටුවත් පළ කරමින් ඔවුන්ට හැකිතරම් විගාට ඔවුන්ට වෙච්ච හානි පූර්ණය කර දෙන්නේ. මම ඉල්ලා ඉන්නවා මේ රටේ ඉන්න සියලුම බුද්ධිමත් හේතුවාදී ජනතාවට මේ මිත්‍යාවන්ගෙන් මිදිලා මේ රටේ අපි මෙවැනි විනාශයකට මේ රට ගොදුරු වෙන්නට ඉඩ නොහරින්නට අපට තිබෙන අදිෂ්ඨානය අපට මොළවා ගන්නට හැකි වේවායි කියමින් මගේ වචනය
ගෞරව සරවණ බව.
කුලුක්කලෙන් பிரதி தலைவர்களே, நேற்று முன்தினமும் கண்டிப்பகுதியில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் இந்த நாடு ஒரு கொடிய இனவாத சேற்றுக்குள் புதைக்கப்பட்டு நிம்மதியற்ற சமாதானம் சீர்குலைக்கப்பட்ட அச்சம் சூழ்ந்த ஒரு சூழலுக்குள் எமது மக்களை தள்ளிவிடுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாரதி சில இளைஞர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவமானது தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட முருகல் நிலையை உருவாக்கியது. இது ஒரு சட்டபூர்வமாக தண்டனைக்குரிய குற்றவியல் குற்றமாகும். இது சம்பந்தமாக இத்தாக்குதலை நடத்திய சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இப்படியான விரும்பத்தகாத முறை மீறல்கள் நடப்பது என்பது இடம்பெறும் சம்பவங்கள் தான் தனிப்பட்ட நபர்களுக்கிடையே மோதல்கள் ஏன் கொலைகள் தொடர்பாக கூட நடவடிக்கை எடுப்பதற்காகவே போலீஸ் திணைக்களம் நீதிமன்றம் சிறைச்சாலை என்பன உள்ளன. ஆனால் இப்படியான சம்பவங்களுக்கு இனவாதம் பூசப்பட்டு தனிப்பட்ட நபர்களுக்கிடையேயான பிரச்சனைகளை இனங்களுக்கு இடையேயான மோதல்களாக மாற்றி வன்முறைகளில் ஒரு பிரதேசத்தை தள்ளுவது எவ்விதத்திலும் அனுமதிக்கப்படக்கூடியதல்ல. இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த அமைதியையும் குலைக்கும் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்றே நாம் கருதுகிறோம். கண்டி பகுதியில் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் நீண்ட காலமாகவே ஒற்றுமையாகவும் ஒருவரையொருவர் நல்லுறவை பேணியும் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கண்டி மாவட்டத்தையே கலங்க வைக்கும் இன மோதல்கள் கட்டவிழ்த்து படுகின்றன என்றால் அதற்கு பின்னால் இனவாத கரங்கள் வலிமையுடன் செயற்பட்டுள்ளன என்பதை எம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்பிரச்சனை பற்றியும் இதன் உண்மையான மூலம் தொடர்பிலும் இது பெருப்பிக்கப்பட்டு மோசமான வன்முறையாக மாற்றப்பட்டமையின் பின்னால் உள்ள சக்திகள் பற்றியும் நாம் தெளிவான ஒரு புரிதலுக்கு வர வேண்டியவர்களாக உள்ளோம். சாதாரணமாக வன்முறைகளில் முன்னின்று செயற்படும் ஏவல் பிசாசுகளை கைது செய்வதும் தண்டனை அளிப்பதும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையப்போவதில்லை. பிரச்சனையில் மூலவேர் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு அழிக்கப்படாவிட்டால் இத்தகைய துப்பாக்கிய நிலைமைகள் மீண்டும் மீண்டும் முளைவிடும் என்பதில் எவ்வித சந்தேகத்துக்கும் இடமில்லை. அதை சட்டத்தின் மூலமோ நீதிமன்றத்தின் மூலமோ நிறைவேற்றிவிட முடியாது. அடிப்படையில் இவற்றுக்கு பின்னால் நின்று செயற்படும் அரசியல் ஆதாயத்துக்காக இனவாத தீயை மூட்டிவிடும் தீய சக்திகள் இனங்காணப்பட வேண்டும். அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுப்பதுடன் அவர்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் முயற்சிகளும் வேகமாக எடுக்கப்பட வேண்டும். கடந்த அரசாங்க காலத்தில் தம்புள்ளையில் தொடங்கி பேருவளை அழுக்கம் வரை பள்ளிவாசல் தாக்கப்படுவதும் முஸ்லீம்களின் புனித நூலான குர்ஆன் வீதியில் தூக்கி வீசப்படுவதும் முஸ்லீம்களின் வர்த்தக நிலையங்கள் குடியிருப்புகள் தாக்கி அழிக்கப்படுவதும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. இப்படியான முறைமீறல் தொடர்பாக காத்திரமான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இவற்றின் உச்சக்கட்டமாக பேருவளை அழுத்கமையில் உயிரிழப்புகள் உட்பட பேரழிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இவற்றின் பின்னால் பொதுபலசேனா என்ற இனவாத அமைப்பு நின்று செயற்பட்டு வன்முறைகளை அரங்கேற்றியது என்பது தெரிந்திருந்தும் அவ்வமைப்பின் முக்கியஸ்தர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. முஸ்லீம் அரசியல் தலைமைகள் கொதிப்பும் குமுறல்களும் மதிக்கப்படாமலே புறமுதுக்கப்பட்டன. பொதுபலசேனாவின் பின்னணியில் கடந்த அரசாங்கத்தின் சில வலிமை வாய்ந்த நபர்கள் இருந்துள்ளனர் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. இலங்கையின் இன்றைய சிங்கள அரசியலில் இனவாதம் என்பது சில தரப்பினரால் வலிமைமிக்க அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை முஸ்லீம் அரசியல் தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையிலும் இலங்கையின் சிறுபான்மை இனங்கள் என்ற முறையிலும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இது சிங்கள இனவாத சக்திகள் சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் ஒடுக்குமுறை நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக உள்ளது. இன்று சில முஸ்லீம் தலைவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றிணைந்து பலமான சக்தியாக உருவாக்கிவிடும் என்ற காரணத்தால் இனவாத சக்திகள் அதை கடுமையாக எதிர்த்தன. அதே வேளையில் வடக்கு கிழக்கு இணைப்பை எதிர்க்கும் முஸ்லீம் தலைமைகள் சிங்கள இனவாதிகளின் அபிலாஷைகளுக்கு செயற்படுகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் இனவாத சக்திகளை திருப்திப்படுத்துவதன் மூலம் எமக்கான உரிமைகளை பெற முடியும் என நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை அண்மையில் இடம்பெற்ற ஹிந்துல அம்பார கண்டி போன்ற இடங்களில் இடம்பெற்ற வன்முறைகள் உணர்த்தி நிற்கின்றன. எனவே அம்பாறை கண்டி ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர்களின் பின்னால் நின்று அவர்களை இயக்கிய இனவாத சக்திகள் மக்கள் முன் அம்பலப்படுத்தப்பட்டு அவர்களின் நடவடிக்கைகள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் இந்த உயரிய சபையில் வலியுறுத்த விரும்புகிறேன். அதே வேளையில் முஸ்லீம்களுக்கு எதிரான அநீதிகளை கண்டித்து தமிழ் மக்களும் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளை கண்டித்து முஸ்லீம் மக்களும் தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையிலும் ஒடுக்கப்படும் சிறுபான்மை இனம் என்ற வகையிலும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 2015 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வகையிலே முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் அவர்களுக்கும் இன்றைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரவும் பேராதரவு வழங்கினர். ஆனால் சில காலம் இனவாத வன்முறைகள் இடம்பெறாத போதிலும் அண்மை காலங்களில் அவை முளைவிட ஆரம்பித்துள்ளன. காலி ஹிந்துட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்த்து விட்ட போதிலும் அது ஆபத்தான கட்டத்தை எட்டாத அளவுக்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அம்பாறையில் திட்டமிட்ட வகையில் முஸ்லிம் உணவகங்களில் கற்பத்தடை மருந்து உணவுகளில் சேர்க்கப்படுகின்றது என்ற பொய்ப்பரப்புரை மூலம் இதன் காரணமாக பல கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் பள்ளிவாசலும் சேதமாக்கப்பட்டது. பள்ளிவாசல் மதில் உடைக்கப்பட்டதுடன் அங்கிருந்த வாகனங்களும் தீக்கிரையாகப்பட்டன. இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற என்ற மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக கைது செய்யப்பட்ட ஒரு சிலரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி இரவு 10:30 தொடங்கப்பட்ட கலவரங்கள் அதிகாலை 1 வரையிலும் தொடர்ந்த போதிலும் அவ்விடத்துக்கு போலீசார் வரவில்லை. இப்படியான அலட்சியமான நடவடிக்கைகள் இனவாத சக்திகளுக்கு அச்சமின்றி வன்முறைகள் தொடரும் துணிச்சலை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 1 பிளீஸ். எனவே அம்பாறை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியமாலே கண்டி வன்முறைகள் பிரமாண்டமான அளவில் வெடிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியது என்பதை நாம் நம்புகிறோம். அது மட்டுமன்றி இனவாத சக்திகளுக்கு எதிராக ஜனாதிபதியும் சரி பிரதமரும் சரி இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க தயங்குகிறார்கள் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஐ திங்க் த டிபேட் வாட் வி ஆர் டிபேட்டிங் டுடே இஸ் அன் அஷேம்ஃபுல் ஒன். நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருப்பது வெட்கப்படக்கூடிய ஒரு விவாதம் என்பதை இந்த இடத்தில் சொல்லி முடித்து வைக்க விரும்புகிறேன்.
நன்றி. கௌரவ முஜிபுர் ரஹ்மான்.
ஸ்துதி கரு சபாபத்துமணி. ஸ்துதி. அத விசேஷன்ம அப்பி விபக்ஷ பிரதான சங்கிதாயக துமாகி மே ரட்டை அத்திவலா தியன மே அற்புதக்காரியா மே வாத்தாவரணே பிலிபந்த அதாஸ் தெக்வீமட்ட அவஸ்தாவ் லபாதீம கன ஸ்துதி வந்த வேணும். இவகேம கரு சபாபத்துமணி மொழின்ம மம ஸ்தூதிவந்த வேணவா விசேஷேன்ம தமிழ்நாசு மே அவஸ்தாவ் லபாதீம கனத் இவகேம மே அவாசனாவந்த சித்திய முல்கரகின மே அரஹா முள் ரட்டேம ஜாதிவாதி ஆகம்வாதி விஷபீஜ பத்ருவகின ஏ அஹிம்சக தருணாகே ஜீவித ஏக இசராட்ட தாகின மேகரண விநாசய தே அப்படி வளாகின இன்னும் ஏந்த மம ஏ குமாரசிங்க ஏ சகோதரையாட்ட முளின்ம பி ஷோகே பவுலட பிரகாஷகரன் அத்தனம தடிவ ஏ காத்தனேட்ட சம்பந்த வச்ச பிரிஸ்வலட்ட தராத்திரிம நொபலா அனிவாரேன்ம உண்ட தண்டுவாம் கலையுதுக்கியன அதஹசே மம இன்னும் இவகேம தமாய் கரு சபாபத்துமணி அப்பி 2015 காலிங் எதா மேராட்டே யுத்தே அவசான கரலா 2009 அலுத் பிரடக் பலாபுருத்வேங் எதா அப்பி கல்பனா கலா ஏ யுத்தே குறிரு யுத்தே ஹரஹா மேராட்டே சமாஜய ஜாதிவாதி ஆகம்வாதி குட்டஸ்வலிங் பேத பின்ன வேலா அப்பி எக்கினெக்காத்திர செகய வைரய கோதய அப்பி பத்துரகேன எஹம காலேக்கு அப்பி ஜீவத்தெலா யுத்தே அவசான உனாட பச அப்பிட அலுத் பலாபுருத்து ஏத்தி உனா நமுத் ஏ அலுத் பலாபுருத்து சியலு தேவால் எக்க சனின்ம விநாசேட்ட பத்துனா முகத எதா மஹிந்த ராஜபக்ஷ மகத்தியாகி ஆண்டுவ ஏ யுத்தே அவசான உனாட பசே மேராட்டே அத்திகரான திபுச்சு வெனச அப்பி பலாபுருத்து வச்ச வெனச சங்கீதியாவ சமகிய அலு த்ரட்டக்கதான்னோனேக்கினே பணிவிட எதா இகோலான்ட தீகான்னு பெரியுனா ஏக வெனுவட்ட மேராட்டே நோய்கு ஜாதிவாதி ஆகம்வாதி சங்கிதானோலட்ட தேசபாலன ஊமனாவல் இஷ்டகரகான இவகேம ஏ சங்கிதானோல்ட்ட வெடகரான புலுவாம் வாத்தாவரணி ஹதரதீலா மேரா இரட்டே ஆண்டு ஹிட்டப்பு இகல நாயக்கியோ ஆரக்ஷக லேகம் துமாகே பூர்ண சகயோகிய பூர்ண ஆசீர்வாதேவுட மிரட்டே நீதி அத்தட்டாரகேன தன் தன்னோட கடா பெணல மிரட்டே சுருஜன கொட்ட பயக்கரான தன் தன்னோட கீழ கட கினித்தியான் ஏ கட வர்ஜனேக்கரான் கியான் போலீஸ் நிலதாரின் பலா இன்னொட்ட மிரட்டே ஏ நீதி அத்தட்டாரகேன ஏம கிரியாகரப்பு காலே அக்திபுனா ஏ காலே எதா ஏம கிரியாத்மக கரண கொட்ட மட மதகாய் எதா அப்பே விபக்ஷ நாயக துமா ஆட்டி ரகமெத்துமா மே எதா ஏ விபக்ஷ நாயக்கவராட்டி மே பார்லிமேந்துவே இதகின பிரகாஷாக கலா இதா ராஜபக்ஷ ஜனாதிபத்துமாட்டக்குவா மேதே கரான தென்னெப்பா மேகைத்தாம பயங்காராய் மேகத்தைக்க செல்லம் கரான தென்னெப்பா கிழக்குவா நமுத் எதா ஐட்டப்பு ஆண்டுவ ஏகட அகுங்கந்தன ஏக நமத்தன்ன உற்சாகலேன அந்திமட்ட ஏக கிஹில்லா பேருவல தர்கா நகரின் கிளவருனா அப்படி மதக்காய் மகா விநாசியாக சித்தவுனா ஏ விநாசியா தெக்க தமாய் அப்படி தெதாஸ் பகலவே விசேஷேன்ம மேரட்ட மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபத்துமாவ பலேட்ட பத்கரன்ன அப்படி காரணாவல் கீப்பியா கதாகலா அப்படி கதாகலா மேரட்டே பிரஜாதந்திரவாதே கேன அப்படி கதாகலா மேரட்டே ஏகாதிபதி விவஸ்தாவ அயங்கரன்னோனே ஜனாதிபதி கிரமே அயங்கரன்னோனே கேனக்கு அப்படி கதாகலா ஈலங்கட்ட அப்படி கதாகரா மேரட்டே அலுத் மெத்திவர்ண கிரமையாக கேன்னோனே கீழ அப்படி கதாகரா ஈலங்கட்ட அப்படி மேரட்டே வஞ்சா தூஷண நவத்தன்னோனே ஏ வஞ்சா தூஷண வல்ட்ட சம்பந்த வெச்ச பிரிஸ்வல்ட்ட தண்டுவம் தென்னோனே கீனக்கு அப்படி கதாகலா ஈலங்கட்ட மேரட்டே சுவாதீன கொமிசங் அதிகரலா மேரட்டே பிரஜாதந்திர கரணய ஏமனத்தான் பிரஜாதந்திர பிரதிசங்விதான கரன்னோனே கீழ அப்படி கதாகலா ஏ சியலு தேவால் அப்படி கதாக்கரண கமன் அப்படி வெதகத்தையாக மே ஏ மெத்திவர்ண வேதிக்காவல் அப்படி கதாக்கலா ஏ வெதகத்தே தமாய் மேரட்டே சங்கிதியாவ மேரட்டே ஜாதிக சமகிய மேரட்டே ஜாத்தியின் அத்தர விஸ்வாசய ஜாத்தியின் அத்தர வைரே அதிகரண பிரிஸ் இவட தனுவம் தென்னோனே ஏ சமாய் பௌகிய காலே மேவாட அதிகரண இடதுன்னா அப்படி மேவ நவத்தன்னோனே அலுத் சமாஜா கதன்னோனே கேனக அலுத் பலாபுரத்து அப்படி மே சமாஜே துல அதிகலா மங்கிதனா மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபத்துமாட்ட சந்ததீப்பு உதவிய நோய்குத் ஆக்காரே சந்ததுண்ணா சமார உதவிய மிரட்டே சந்ததுண்ணா பிரஜாதந்திரவாதே அதிகரான் சமார உதவிய சந்ததுண்ணா மிரட்டே மாத்திய நிதாச அதிகரான் சமார உதவிய சந்ததுண்ணா மிரட்டே விதாயக ஜனாதிபதி கிரமேன் அதிகரான் இவகேம மிரட்டே திமல கதாகரண ஜனதாவேட்டியட உதுரு நகனீர ஜனதாவ சந்ததுண்ணா ஏரட்டே மே ஏ ஏவுன்கே பிரச்சனை விசந்தகேன ஓவுண்ட மிரட்டே நிதாசே ஜீவத்தென்னோனே ஏ பரிசரே ஹதல தென்ன கீழா உதுரே திமல ஜனதாவ சந்ததுண்ணா ஈலங்கட்ட தகுனே ஜீவத்தென மிரட்டேம ஜீவத்தென முஸ்லிம் ஜனதாவ ஹட்டியட எதா மஹிந்த ராஜபக்ச மகாத்தியாகே ஆண்டு காலே அதிகரிப்பு பீதிய ஏ பய ஏ தேபொல விநாசய ஏ சியலு தேவால் தகலா அப்பிட்ட மேரட்டே நிதாசே ஜீவத்தென்ன பரிசரே ஹதன்ன கீழா அப்பி மைத்ரிபால சிறிசேன மத்துமாட அப்பி சந்தே துண்ணா ஏ இந்த கரு சபாபத்துமணி அது ஹுங்காக்காயட்டே காது அமத்தக வெலா தியனோ ஹுங்காக்காய ஹிதாகனின்னா மே மைத்ரிபால ஜனாதிபத்துமாட சந்தே துண்ணே ஹொரு அல்லன்ன கீழா ஹொரு அல்லன்ன கீனேக ஏ ஏ மாத்ருக்காவே ஏ சட்டன் பாட்டே ஏ வேதிக்காவே திப்பே எக மாத்ருக்காவாக விதராய் அனித்தாய் அப்பி சியலு தினாம சந்தே துண்ணே மேரட்டே நிதாசே அப்பே ஆகம அதாகன அப்பே சன்ஸ்கிருதி அதாகன அப்பிட மேரட்டே அணுகு ஜனகொட்டஸ் எக்க ஜீவாத்தென்ன புலுவம் பரிசரய ஹதர தென்ன கீனக தமாய் அப்பி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபத்துமாட சந்தே தீரா அப்பி இல்லா ஹிதியே எகட தமாய் அப்பி சந்தே துண்ணே அப்பி சந்தே துண்ணினா வின வின தேவால் உலட ஏந்தா மேரட்டே ஜனகொட்டாஸ் இக்க ஏக கிரியா மார்க உட சந்தே தீல தீனா பிரிசாக் குருவல்லாண்ட சந்தை தீல தீனவா பிரிசாக் பவுல்வாதி அவசன் கரண்ட சந்தை தீல தீனவா பிரிசாக் ஜனாதிபதி கிரமே நதி கரண்ட சந்தை தீல தீனவா பிரிசாக் மிரட்டே ஏகாதிபதி வாதி அவசன் கரண்ட சந்தை தீல தீனவா ஏ சந்தை தீம துல மிரட்டே சுழு ஜன கொட்டா சொல பலாபொருத்து திப்பே ஏகாக்வாத் நெமெய் மிரட்டே தமண்ட நிதாசே ஜீவத்தென்ன புழுவாங் பரிசரே நிர்மாணே கரண்ண அப்பே ஹித்தொல தீன ஏ பிய நதி கரண்ண ஏக வெண்வென் தமாய் மிரட்டே திமல கதாகரண சுழு ஜன கொட்டாஸ் மைத்ரிபால சிறி மெத்துமாட சந்தே துண்ணே கரு சபாபத்துமணி அப்படி தேதாஸ் பகலுவே ஏ ஆண்டு அது விஷால பலாபொருத்து தெக்க ஏ அதப்பு பலாபொருத்து அது ஆவுருது தெக்கா மாற வெனகொட்ட ஏ பலாபொருத்து அது அப்பே ஹித்தொலிங் அது கடா வெட்டல தீனோ அத ஐய பெரேதா வெச்ச சித்திய விதராக்டமே மே ஆண்டு பலேட்ட பத்து நாட பசே கரு சபாபத்துமணி தேதாஸ் பகலுவே தான் சித்தியின் தெசியாக் வகை சித்தியும் விதா தீனோ சித்தியின் தெசியாக் நமுத் ஏ சித்தியின் வலதி அப்படி தக்க அம்பாரே வெச்ச சித்திய மேத்தகதி கிந்தாட வெச்ச சித்திய ஈலங்கட்ட அப்படி தக்க ஐய பெரேதா திகன நூற சித்திய ஈலங்கட்ட குருநாயகல கேகல்ல வகை திஸ்ரிக்கோல மையங்கன வகை திஸ்ரிக்கோல நோய்கு சித்தியின் மதுனா ஏக சித்தி அக்கத் அப்பிட பாலனை கரகான பெரியுனா ஏக சித்தூதியக்குவாத் அப்பிட அத்தடங்கோட்ட அரகின நீதியை எதிரியடகினல்ல ஓண்ட அப்பிட தனுவந்த என்ன பெரியுனா கரு சபாபத்துமணி மமக்கியானோனே மே அவுருது தெகாமாரத்துல ஏ தனின் தன அதிவெச்ச சங்விதானாத்மகவ சங்விதானாத்மக வைரய கோதய அதிகரண பிரகாஷ ஏவா ஹெம தனம பிரசித்திய பலவுனா மா சோஷியல் மீடியா ஏமனத்தாங் சமாத ஜாலாவுல பலவுனா சமாத மாத்தியத்துல பலவுனா அப்பி பெமினி கரா மம பௌத்கலிக கீழ போலீஸ் மூலாஸ்தானேட்ட பெமினி ஹதர பஹாக் தால தீனவா அதை ஏவா உலட்ட முனாவுனா அதை கீழே தானினே ඒ විභාග වෙනවාද කියලා දන්නේ නැහැ. ඒ අපි දීපු කට උත්තර වලට, අපි දීපු පැමිණි වලට, අපි ඒ දීපු වලට මොනවද කළේ කියලා අපි දන්නේ නැහැ. ඒ විතරක් නෙමේ සභාපතිතුමනි, මම කියන්න ඕනේ මෙතන මම කණ්ඩායම් රැස්වීම වලදී ජනාධිපතිතුමාට කීප වතාවක් මම නැගිටලා කිව්වා. ජනාධිපතිතුමනි, දැන් තත්ත්වේ බරපතලයි. මේ දැන් නැවත ජාතිවාදය, ආගම්වාදය ඉසෝසෝගෙන යනවා. මේක නවත්තන්න තමුන්නාංශේ මැදිහත් වෙන්න කියලා මම ජනාධිපතිතුමාගෙන් කීප වතාවක් ඉල්ලා සිටියා. අපේ කණ්ඩායම් රැස්වීම වලදී මම නැගිටලා ඒක විග්‍රහ කරා. නමුත් කියන්න කනගාටුයි, අපි අද ඒ වරද අපි පිළිගන්න ඕනේ රජයක් හැටියට. අපි අද අපෝසත් වෙලා තියෙනවා. අපිට ඡන්දෙ දීපු ජනතාව ආරක්ෂා කරන්න අපිට අද බැරි වෙලා තියෙනවා. අපි ගැන විශ්වාසය තියලා ඒ තිබිච්ච ජනතාවට ඒ විශ්වාසවල අද කඩා බිඳලා දාලා තියෙනවා. අපි නැවත කොහොමද මේ රටේ විශ්වාසය අපි ගොඩනගන්නේ? අපිට බැරි වෙලා තියෙනවා උන්ව ආරක්ෂා කරගන්න. අපි ගිහිල්ලා උන්ව, ඊයේ මම ගියා නුවර දිස්ත්‍රික්කයට, ඒ දිගන ප්‍රදේශයට ගියා. මමයි සංදීප් මන්ත්‍රීතුමයි, අපේ ආශු මාරසිංහ මන්ත්‍රීතුමයි, ඒ හලීම් ඇමතිතුමත් එක්ක අපි ඒ ජනතාව බලන්න ගියාම ඒ අඳෝනාව අපි දැක්කා, ඒ බිය අපි දැක්කා, ඔවුන්ගේ සිත්වල ඇති කරලා තියෙන බය, ඒ භීතිය අපි දැක්කා. නමුත් අපි මොකද්ද අපි ඔවුන් වෙනුවෙන් අපි ලබා දෙන්නේ? අපි මේ ආණ්ඩුවේ මන්ත්‍රීවරු හැටියට අපිට ලබා දෙන්න පුළුවන් වගකීම මොකද්ද? අපිට ඔවුන් වෙනුවෙන් කියන්න පුළුවන් දේවල් මොකද්ද? අද ඔවුන්ගේ දේපොළ, අද ඔවුන්ගේ දේපොළ, ඔවුන්ගේ කඩවල්, ඔවුන්ගේ නිවාස, ඔවුන්ගේ වාහන 160කට වඩා වැඩි ප්‍රමාණයක් අද විනාශ කරලා තියෙනවා. මේ එකක්වත් විනාශ කරේ මහරෑ ඇවිල්ලා නෙමෙයි. මේ එකක්වත් කඩලා දැම්මේ මහරෑ ඇවිල්ලා නෙමෙයි. පාන්දර නෙමෙයි. මහා දවල් දෙකට තුනට පොළු අරගෙන පාර දිගේ ඉතාම මැරයන් ලෙස ඇසිරලා කඩවල් ඉලක්ක කරගෙන පහර දීලා තමයි මේ විනාශය ඇති කරේ. සමහර තැන්වල පොලිසිය බලාගෙන හිටියා. සමහර තැන්වල STF එක බලාගෙන හිටියා. සමහර තැන්වල ඕන්ට කරගන්න බැරුව ඕන් නිහඬව බලාගෙන හිටියා. මේ කොල්ලකාරී, මේ මංකොල්ලකාරී, මේ උමුතු ජාතිවාදීන්ගේ ඇසිරීමට මේ ඕන් මෙල්ල කරගන්න බැරුව ඕන් අසරණ වෙලා හිටියා. ගරු සභාපතිතුමනි, එහෙමනම් මේ රට කොහාටද යන්නේ? මේ රට කොහාටද යන්නේ? මේ රට ඉස්සරහට යන්න පුළුවන්ද? අපි මැතිවරණ වේදිකාවල් වල අපි බෙරි හඳුන්නා. අපි මේ යන්නේ මේ රට අලුත් රටක් හදන්න. අපි මේ යන්නේ අලුත් ගමනක්, ශ්‍රී ලාංකිකයන් හැටියට ජීවත් වෙන්න පුළුවන් රටක්, මේ රටේ ජාතිවාදයේ නාගම්වාදයෙන් තොරන් වෙච්ච රටක් හදන්න කියලා අපි වේදිකාවල අපි බෙරි හඳුන්නා. ගරු සභාපතිතුමනි, අද අපි කියපු දේවල් හැම එකක්ම අද බොරු වෙලා තියෙනවා. අපි කියපු දේවල් හැම එකක්ම අද ජනතාව ඉදිරියේ නිකන් අර ගඟට කපපු අර ඉනක් වගේ අර ඒක දිය වෙලා ගිහිල්ලා තියෙනවා. ඇයි ඒ? අපිට ජාතිවාදීන් මිල්ල කරන්න බැරි වුණා. අපි ජාතිවාදීන් මිල්ල කරේ නැහැ. අපි අස්පනා අපිට සිදුවීම් සිද්ධ වෙච්චි අපි ක්‍රියාමාර්ග ගත්තේ නැහැ. අපි ඒකට විරුද්ධව අපි කතා කළේ නැහැ. ඒව නවත්තන්න අපි උත්සාහ කළේ නැහැ. අපි දන්නවා මේ ඔක්කොම දේශපාලන න්‍යාය පත්‍රවල උඩ යන වැඩ. ඒක ගැන අපිට කිසිම වාදයක් නැහැ, විවාදයක් නැහැ. අපි මේ සියලු දේවල් අපි පිළිගන්නවා. මේක පිටිපස්සේ දේශපාලන නායකයෝ ඉන්නවා. මේක පිටිපස්සේ වෙනම දේශපාලන ක්‍රියාමාර්ග තියෙනවා. මේ රටේ සිංහල මුස්ලිම් කෝලාලයක් ඇති කරලා, වෛරය ඇති කරලා මේකෙන් සන්තෝෂ වෙන පිරිසක් ඉන්නවා. ඒ හරහා තමන්න, ඒ හරහා ඒගොල්ලන්ගේ දේශපාලන බලය ආරක්ෂා කරන පිරිසක් මේ රටේ ඉන්නවයි කියන එක අපි දන්නවා. නමුත් අද අපි ඒක කියන්න බෑ. මොකද අපි ඒකට විරුද්ධව ක්‍රියාමාර්ග ගත්තේ නැහැ. අද අපි ආණ්ඩුවක් හැටියට අද අපි අසමත් වෙලා තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, අද අපි ඒ වෙනුවට ඒ පෞගිය කාලේ ඒ පැමිණිලි ඇවිල්ලා ඒ කණ්ඩායම් වලට විරුද්ධව අපි ක්‍රියාමාර්ග ගන්නවා වෙනුවට අපි මොකද්ද කළේ? ඒ කණ්ඩායම් බේරිලා යන්න පුළුවන් දේවල් අපි කළා. සමහර තැන්වල අපි බීවි වාර්තාවල් අපි වෙනස් කරා. සමහර තැන්වල උන්ට නීති අපි ලිහිල් කරා. සමහර තැන්වල අපි දැකලා නොදැක්කා වගේ හිටියා. අන්න ඒ වගේ ක්‍රියාමාර්ග තමයි පෞගිය කාලේ අපිට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් උනේ. ඔවුන්ව අත්අරංගුව ගන්නවට වෙනුවට, ඔවුන්ට නීතිය ක්‍රියාත්මක කරන වෙනුවට, ඔවුන්ව සමාජයේ ඉදිරියට ගෙනල්ලා මේ ඔවුන්ගේ ජාතිවාදී හෙළුව පෙන්වන්න නැතුව අපි ඔවුන්ව ආරක්ෂා කරන ක්‍රියාදාමයකට අපි පෞගිය කාලේ වැඩ කළා. ඔවුන්ට නීතියෙන් රිංගලා යන්න පුළුවන් දේවල් අපි කළා. ඒ හින්දා තමයි අද අපිට මේකට මුහුණ දෙන්න උනේ. අද අපි එදා අපි ආණ්ඩුව ගත්ත දවසේ ඉඳන් අද වෙනකන් අපි හරියට නීතිය ක්‍රියාත්මක කරලා තිබුණා නම්, අපි ජාතිවාදයට, ආගම්වාදයට ඉඩ නොදී හිටියා නම් අද අපිට මේක නවත්ත ගන්න තිබුණා. අද අපි නුවර ගැන කතා කරන එක, දිගන ගැන කතා කරන එක, ගින්තොට ගැන කතා කරන එක, එහෙම නැත්නම් නොයෙකුත් දේවල් ගැන අපි කතා කරන දේවල් අපිට නවත්ත ගන්න තිබුණා. ගරු සභාපති ඔබතුමනි එහෙනම් අපේ අසමත්වීමක් තියෙනවා ඒ මොකද අපිට පේනවා අද එදා ගින්තොට නගරයේ සිදුවෙච්ච සිදුවීම නුවර සිදුවෙච්ච සිදුවීම ඉතා පැහැදිලිව කුමන්ත්‍රණකාරී විදියට සිද්ධ වුණයි කියන එක අපි සියලු දෙනාම පිළිගන්නවා මරණය සිද්ධ වෙච්ච තැන ඉඳන් දිගන නගරයට කිලෝමීටර් 25ක 27ක තියෙන ඈත ප්‍රදේශයකට පහර දීම සංවිධානාත්මක පහර දීම ඉතාම ඛේදජනකයි ඒ තුල පොලිසියේ කාර්යභාරය බුද්ධිංශයේ කාර්යභාරය ඒ පොලිසිය බාරව හිටපු එතුමන්ලගේ කාර්යභාරය ඒ ප්‍රදේශයේ බාරව හිටපු පොලිස් DIG මහත්වරුන්ගේ කාර්යභාරය ගැන අපිට ආද ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. ඒකට වග කියන්න ඕනේ. අද ඒගොල්ලෝ ඒකට වග කියන්න ඕනේ. ඊළඟට අම්පාර වෙච්ච සිදුවීම ගැන අපි දන්නවා හෝටලයකට සම්බන්ධ වෙච්ච සිදුවීමක්, කෑම සම්බන්ධ වෙච්ච සිදුවීමක් අන්තිමට ගිහිල්ලා කෙලවර වුණේ මුස්ලිම් දේවස්ථානයකට පහර දීලා. කිලෝමීටර් ඈතක් කිලෝමීටරයක් වගේ ඈත දුරින් තියෙන්නේ. එහෙමනම් ඇයි මේ වගේ දේවල් වෙනකන් පොලිසිය ක්‍රියාත්මක නොකුණේ? පොලිසිය අයි බලන් හිටියේ ඒ වගේම තමයි ගරු සභාපතිතුමනි මම කියන්න ඕනේ සාමාන්‍යයෙන් මේ රටේ නීතියක් තියෙනවා ඒ නීතිය තමයි පොලිසිය යම් අපරාධයක් සිද්ධ කරනවා නම් පොලි යම් අපරාධයක් යම් දෙයක් යම් කෙනෙක් සිද්ධ වෙනවා නම් පොලිසිය ෂණිකව ක්‍රියාත්මක වෙනවා පොලිසිය බලාගෙන ඉන්නේ නැහැ ඒකට ජනාධිපතිතුමා කතා කරන්න ඕනේ නැහැ ඒකට අගමැතිතුමා කතා කරන්න ඕනේ නැහැ පොලිසිය බාරව ඉන්න ඇමතිතුමා කතා කරන්න ඕනේ නැහැ යම් යම් දෙයක් ක්‍රියාත්මක වෙනවා නම් පොලිසිය වහාම ඒ අපරාධය නවත්තන්න ක්‍රියාමාර්ග ගන්නවා අපි දැක්කා විශේෂයෙන්ම පෞගේ කොළඹ නගරවල සයිටම් ප්‍රශ්නේ උඩ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ වටලනකොට අගමැති කාර්යාලයේ වටනකොට ජනාධිපති කාර්යාලයේ වටනකොට පොලිසිය අවම බලය යොදලා අඩුම ගානේ අර මොකද්ද ගහන්නේ මේ කඳුළු ගෑස් ගහලා ඒවා විසිරුවා හරිනවා අපි දැක්කා කඳුළු ප්‍රහාරය අපි දැක්කා නමුත් අම්පාරේදී කඳුළු ප්‍රහාර ගැව්වේ නැහැ දිගනේදී කඳුළු ප්‍රහාර ගැව්වේ නැහැ ඇයි ඒ පොලිසිය ඉන්නවා දැන් මුස්ලිම් ප්‍රශ්නයක් මතුවාම මුස්ලිම් කඩවල් වලට ගහන්න ගත්තම මුස්ලිම් දේවස්ථාන වලට ගහන්න ගත්තම ඒකට පොලිසියට ක්‍රියාත්මක වෙන්න ජනාධිපතිතුමා කියන්න ඕනේ අගමැතිතුමා කියන්න ඕනේ පොලිසිය බාරව ඉන්න ඇමතිතුමා කියන්න ඕනේ එහෙම කිව්වම තමයි පොලිසිය ක්‍රියාත්මක වෙන්නේ නමුත් අනිකුත් අපරාධ දේවල් වෙනකොට අනිකුත් දේවල් සිද්ධ වෙනකොට ඒවට පොලිසියට කවුරුවත් කියන්න ඕනේ නැහැ පොලිසිය සැනකින් ක්‍රියාත්මක වෙනවා එහෙමනම් ගරු සභාපතිතුමනි අවසාන වශයෙන් මට මේ කියන්න දෙන්න මොකද දැන් අපි ඉතිහාසය ගැන අපි කතා කරනවා අනාගතය ගැන අපිට මොකද්ද තියෙන දේවල් අපිට අනාගතය ගැන වැඩපිළිවෙලක් තියෙනවද අපි මේක අනාගතේ නවත්ත ගන්න පුළුවන් වැඩපිළිවෙලක් අපිට තියෙනවද මට නම් එහෙම දෙයක් පේන්නේ නැහැ මට නම් එහෙම දෙයක් පේන්නේ නැහැ මට එක දෙයක් පේනවා ගරු සභාපතිතුමනි අනාගතයේ අඳුරුයි අනාගතයේ අඳුරුයි අපේ අස්පනා අපිට පේනවා අපි ඒක කියන්න ඕනේ මොකද අපි දාසකුත් බලාපොරොත්තුත් එක්ක තමයි මේ රජය අපි ගොඩනැගුවේ දාසකුත් අපි අදිෂ්ඨානත් එක්ක තමයි යහපාලන ආණ්ඩුව අපි ගොඩනැගුවේ ඒ යහපාලන ආණ්ඩුව ගොඩනගන්න අපි ජීවිත පූජාවෙන් අපි එදා වැඩ කරා එදා රාජපක්ෂ රජමේ තිබුණු තර්ජන ඒවලට මුහුණ දීලා නොයෙකුත් ආධාරයේ ගර්ජන වලට මුහුණ දීලා නොයෙකුත් ආකාරයේ ජීවිත තර්ජන වලට මුහුණ දීලා මේ පාලනය ගොඩනගන්න අපි අවංකව කැප වෙලා අපි වැඩ කළා නමුත් ඒ ගොඩනැග පාලනය අද අපිට පේනවා අඳුරක් වෙලා තියෙනවා යන දිශාවක් ගැන පේන්නේ නැහැ යන මාවතක් ගැන පේන්නේ නැහැ ඒ හින්දා ගරු සභාපතිතුමනි රටක් හැටියට මේ රටේ ජීවත් වෙන ජනතාව හැටියට අපි සියලු දෙනාටම වගකීමක් තියෙනවා නැවත මේ රට ගෝත්‍රවාදයට ඇදගෙන යන්න දෙන්න එපා නැවත මේ රට මිලච්ඡත්වයකට ඇදගෙන යන්න දෙන්න එපා නැවත මේ රට යුද්ධයකට ඇදගෙන යන්න දෙන්න එපා අපි බොහොම අමාරුවෙන් මේ ගොඩනගන රට මේ රටේ ඉන්න සුළු පිරිසක් ඒ සුළු පිරිසේ මෙලච්ඡත්වය ඒ මෙලච්ඡත්වයට ගෙන යන ඒ සුළු පිරිස ජාතිවාදයට ගෙන යන ඒ සුළු පිරිස අපිව අගාධයකට ගෙන යන ඒ සුළු පිරිස ඒ සුළු පිරිසට එරෙහිව වහාම අපි ක්‍රියාත්මක වුණේ නැත්නම් වහාම අපි ක්‍රියාමාර්ග ගන්නේ නැත්නම් වහාම ඔවුන්ට එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කරන්නේ නැත්නම් මම හිතන්නේ නැහැ ගරු සභාපතිතුමනි ඔබතුමාගේ දරුවන්ටයි අපේ දරුවන්ටයි මේ රටේ ජීවත් වෙන්න පුළුවන් රටක් තියෙයි කියලා මට විශ්වාස කරන්න අමාරුයි તો කාලය ලබා දීපු එක ගැන ස්තුතිවන්ත වෙමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා බොහොම ස්තුතියි
ගෞරව ශ්‍රී නේසන් සභයේ තලමි දාංගකින්ද ගෞරව කුලකලින් ප්‍රදීප්ත විශාලර அவர்களே இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய நிலையில் நாங்கள் மிகவும் வெட்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு விவாத கருப்பொருளில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த நாட்டில் சரித்திரபூர்வமாக பார்க்கின்ற போது 1915 ஆம் ஆண்டில் கம்பளை என்னும் இடத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு இனக்கலவரம் ஒன்று அப்போதைய பெரும்பான்மை இனத்தவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது. அதற்கு அடுத்ததாக 1957-58 காலப்பகுதியில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரும்பான்மை இனத்தவர்களின் இனக்கலவரம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டது. அடுத்ததாக 1960கள், 1977கள், 1983கள் என்று தொடர்ச்சியாக வந்து இப்போது நல்லாட்சி என்று நாங்கள் ஒரு தலைப்பிட்ட ஒரு அரசாங்கத்தில் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான, சிறுபான்மை இனத்திற்கு எதிரான ஒரு வன்மம், ஒரு வன்முறை கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூற்றாண்டுகளின் தொடர்ச்சியாக இந்த இன வன்முறைகளை அல்லது ஒடுக்குமுறைகளை எமது அரசாங்கத்தினால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஒரு நாடு கட்டி எழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கு சமத்துவம், சகோதரத்துவம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இனத்துவம், இனத்துவேசம் கட்டி எழுப்பப்படுமாக இருந்தால் அந்த நாட்டில் நிரந்தரமான அமைதியையோ நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியையோ நாங்கள் காண முடியாது. சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ அவர்கள் தன்னுடைய நாட்டை கட்டி எழுப்புகின்ற போது, அபிவிருத்தி செய்கின்ற போது முதலில் கட்டி எழுப்பிய முதன்மையான விடயம் அந்த நாட்டில் பல்லின மக்கள் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு இணை ஐக்கியத்தை உருவாக்கி தாங்கள் எல்லோரும் சிங்கப்பூர் பிரஜைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் முதலில் அந்த ஐக்கியத்தை உருவாக்கிய பின்னர் தான் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு முற்பட்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற விடயத்தில் நாங்கள் இன்னும் பின்தங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த விடயத்தில் ஒரு முற்போக்கான கொள்கையினை கடைபிடித்திருந்தால் இந்த துரதிர்ஷ்டமான சம்பவம் நிகழ்ந்திருக்க மாட்டாது. அம்பாறையில் ஒரு உணவகத்தில் நடைபெற்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த உணவகங்கள் இரண்டு தாக்கி சின்னாபின்னமாக்கப்பட்டன. பக்கத்தில் இருந்த பள்ளிவாசல் சின்னாபின்னமாக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக இப்போது திகனை என்னும் இடத்திலும் தெனியாய போன்ற இடங்களிலும் கண்டி மாவட்டத்தில் இந்த மிலைச்சத்தனமான செயற்பாடுகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், இன்று அப்பாவி இளைஞர்களான ஒரு சிங்கள குடிமகன் குமாரசிங்கம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக அப்துல் வாஸ் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை குடியரசின் குடிமகன் ஒருவன் கொல்லப்பட்டிருக்கின்றார். மொத்தத்தில் சொல்லப்போனால் இரண்டு பேரும் இனத்தால் வேறுபட்டிருந்தாலும் இலங்கை குடியரசின் குடிமக்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் செய்த வன்முறையினால் ஏதாவது வெற்றியை பெற்றுவிட்டோம் என்று நாங்கள் மார்தட்டி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் ஜெனீவா ஒரு சமர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்படியான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு செயல்பாட்டினை செய்திருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், மியன்மாரில் கூட நடக்கின்ற சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டை அருவறுப்பான பார்வையில் உலகம் பார்த்து கொண்டிருக்கின்ற போது இந்த இலங்கையும் கூட அந்த வரிசையில் ஒன்றாகி விடப்போகின்றதோ என்று சந்தேகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு இன வன்மங்கள் நடைபெறுகின்ற போதும், இன வன்முறைகள் நடைபெறுகின்ற போதும் இதுதான் கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும், இதற்கு பிறகு இப்படியான ஒரு துர்ப்பாக்கியமான நிலை, துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இன வன்முறைகள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் ஒரு மதகுரு இருக்கின்றார். அந்த மதகுரு மட்டக்களப்பிலும் கூட துவேஷத்தனமாக பல விதமான பிரச்சனைகளை உருவாக்கியிருந்தார். அதே மதகுரு இந்த தெல்தெனியா என்கின்ற இடத்திலும், தெனியாய என்ற இடத்திலும் இந்த பத்திரிகைகளில் பார்க்கின்ற போது அவரது முகம் பளிச்சிட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒன்று மட்டும் நான் நினைக்கின்றேன், இந்த நாட்டில் குற்றவாளிகள் முறையாக தண்டிக்கப்படாதவரை குற்றவாளிகளின் வாரிசுகள் தொடர்ந்து கொண்டுதான் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் வெள்ளம் வந்த பின்னர் தான் அணை கட்டுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். முற்போக்கான சிந்தனைகள் இல்லாதுவிட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பிற்போக்குவாதம் என்கின்ற அந்த நரகத்திற்குள் விழுந்து கொண்டுதான் இருப்போம். எமது நாட்டில் அபிவிருத்தியை அடைவதென்பதும் நல்லாட்சியை ஏற்படுத்துவது என்பதும் கடினமான காரியமாக அமைந்துவிடும். எனவே நல்லாட்சி பற்றி சிந்திக்கின்ற சிந்தனையாளர்கள் உண்மையில் கோட்பாட்டு ரீதியில் இந்த நல்லாட்சியை பற்றி சிந்திக்காமல் செயல்பாட்டு ரீதியில் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்பாட்டுக்குள் வர வேண்டும். ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி, ஒரு இனத்தை கட்டுப்படுத்தி, ஒரு இனத்தின் தலைகளில் குட்டிக்கொண்டு சவாரி செய்து கொண்டு ஆட்சி செய்யலாம் என்று நினைத்தால் அது தப்பான கணக்காக மாறிவிடும். கடந்த காலத்திலும் கூட இந்த பேரினவாதம் என்பது முழுவீச்சில் இருந்த காரணத்தில் தான் தமிழ் தீவிரவாதம் ஒன்று உருவாகியது. அந்த தமிழ் தீவிரவாதம் 35 ஆண்டுகள் இந்த நாட்டில் மிகவும் ஒரு பன்மமான நிலையில் சென்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்ததும் இந்த பேரினவாதம் தான். இப்போது தமிழ் தீவிரவாதத்தை அடக்கிவிட்டோம் என்று மார்தட்டி கொண்டு இன்னும் ஒரு முஸ்லீம் தீவிரவாதத்தை உருவாக்குவதற்கு செயல்படுகின்றார்களோ என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கின்றது. குனிந்து கொண்டிருக்கின்றவனும் மடையன், குட்டுகின்றவனும் மடையன் என்று கூறுவார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது தயவு செய்து இனிமேலாவது நல்லாட்சி என்ற சான்றிதழை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இப்படியான சின்னத்தனமான செயற்பாடுகளை, பிற்போக்குவாதமான செயற்பாடுகளை, ஒரு வெட்கப்படக்கூடிய கேவலமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். இதில் சண்டியர்கள் என்று யாராவது மார்தட்டி கொண்டால் இந்த நாட்டுக்கு அவமானம் ஏற்படுத்துகின்றவர்களாகத்தான் அவர்கள் கருதப்படுவார்கள். எனவே இனியும் இந்த நாட்டில் இந்த கொடும் செயல்கள், கெட்ட செயல்கள், கேவலமான செயல்கள் நடந்தேறக்கூடாது. அதே வேளையில் இந்த தமிழ் தேசிய இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள், சிறுபான்மை மக்கள் இந்த கொடுமையான செயல்பாடுகளை அறிந்து, உணர்ந்து, தெளிந்து ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற செய்தியும் இந்த செயல்பாடுகள் மூலமாக வெளிக்காட்டப்படுகின்றது என்பதை கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி கௌரவ அமீர் அலி.
கௌரவ அமீர் அலி மந்திரமா.
தேங்க்யூ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாங்கள் இந்த நாட்டிலே ஏற்பட்டு போயிருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை பற்றி பேசுவதற்காக எழுந்திருக்கிறோம். கடந்த காலத்திலே தம்பிள்ளையை பற்றியும், அழுத்கமையை பற்றியும், தெஹிவளையை பற்றியும், கிரேட் பாஸ் பள்ளிவாசலையும் பற்றி பேசி அதன் மூலம் அந்த ஆட்சியின் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை சமூகம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லாட்சி என்கிற ஒரு சொற்பதத்தோடு மாத்திரம் இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் இந்த பேச்சு தெளிவாக விளங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுதும் அதே பிரச்சனை இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த ஆட்சி எது பிழை என்று சொன்னோமோ, மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலே சிறுபான்மை சமூகம், விசேடமாக தமிழ் சமூகமும் முஸ்லீம் சமூகமும் எதை பிழை என்று சொன்னதோ அதே விடயத்தை இந்த நல்லாட்சியிலும் உரமூட்டி கொண்டிருக்கிற வேலை திட்டத்தை இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் அல்லது அதனோடு தொடர்புடையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விடயத்தை பலமாக சொல்லியாக வேண்டியிருக்கிறது. அம்பாறையிலே ஆரம்பித்த பிரச்சனை, அம்பாறையிலே ஆரம்பித்தது என்ன விடயம் என்று சொன்னால், ஒரு ஹோட்டலிலே அதிகமாக அங்கு வியாபாரம் போகிற ஒரு முஸ்லீம் ஹோட்டல் என்கிற காரணத்தினால் அந்த ஹோட்டலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அந்த பிரதேசத்திலே இருக்கிற பௌத்த பேரினவாதிகளும் அதனோடு தொடர்புடையவர்களும் எடுத்துக்கொண்ட அந்த முனைப்புத்தான் அந்த அம்பாறையில் இருந்த 2-3 ஹோட்டல்களை உடைத்து எங்கோ தூரத்தில் இருந்த பள்ளிவாசலை உடைத்தார்கள். பிழை செய்தது ஹோட்டல் என்றால் ஹோட்டல் உடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஹோட்டல் அதனுடைய உரிமையாளர் பிழை செய்யப்பட்டிருந்தால் அவர் தாக்கப்பட்டிருக்கலாம். அம்பாறை நகரத்திலே தூரத்திலே இருந்த பள்ளிவாசல் எந்த தப்பையும் இந்த நாட்டிலே இருக்கிற எந்த பௌத்த மத நிறுவனத்திற்கும் பௌத்த தலைவர்களுக்கும் எந்த பிழையையும் சொல்ல செய்யவும் இல்லை, போதிக்கவும் இல்லை. அந்த அடிப்படையிலே தான் இன்று கண்டியை பற்றி, தெல்தெனியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது போன்று ஒரு கவலையான, அதாவது வெட்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இன்று பேசப்பட வேண்டிய விடயம் எதிர்காலத்திலே இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்புவது, இந்த நாட்டினுடைய சமாதானத்தையும் இறுதி தீர்வையும் எப்படி எட்டுவது என்கிற பேசுகிற விடயத்திலே மீண்டும் பூச்சியத்துக்கு வந்துவிட்டு பேசுகிறோமா என்று எங்களுக்கு எண்ண தோன்றுகிறது. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இந்த விசேடமாக கண்டி தெல்தெனிய திகன பிரதேசத்திலே ஏற்பட்டு போயிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையினால் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் மிகவும் விரக்தி அடைந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் என்ன பங்களிப்பு செய்ய வேண்டும், தாங்கள் இதற்கு என்ன தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியையும் அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மூலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம் மக்களுடைய இளைஞர்களுடைய குரலாக எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே முதல் தடவையாக என்று நினைக்கிறேன், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதம் இல்லாமல் இன்று பாராளுமன்ற நடுவிலே குந்தியிருந்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே இருக்கிற அரசியல், இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும், அதாவது இனவாதத்தை தூண்டுகின்ற அரசியல் தலைவர்களுக்கும் பௌத்த தேரர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதனுடைய எதிர்காலம் மிகுந்த பிழையாக போகும் என்கிற அன்பான எச்சரிக்கையும் நான் இவ்விடத்திலே சொல்லியாக வேண்டும். இவர்கள் கடந்த அரசாங்கத்திலே செய்தார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் சிறுபான்மை சமூகம் அந்த மகிந்தையை தூக்கி எறிந்துவிட்டு இந்த அரசாங்கத்திலே இந்த ஜனாதிபதியையும் இந்த பிரதமரையும் நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களும் மீண்டும் அதே பல்லவியை பாடுவார்களாக இருந்தால் முஸ்லீம் சமூகம் கடந்த காலத்திலே பள்ளி வாசல்களிலே குனூத் என்கிற பிரார்த்தனையை செய்தார்கள், அந்த குனூத் என்கிற பிரார்த்தனையை மீண்டும் இந்த அரசாங்கத்திற்கும் செய்ய வேண்டி ஏற்படுமா என்கிற ஒரு நிலையிலே தான் முஸ்லீம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பலமான ஒரு ஆயுதமாக முஸ்லீம் சமூகம் அந்த குனூத் என்கிற பிரார்த்தனையை பள்ளி வாயல் தொழுகைகளிலே கையேந்தி இறைவனிடத்திலே கேட்ட வரலாறுகள், அது மெய்ப்பித்து போன நிகழ்வுகள் இந்த நாட்டிலே சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சிங்கள பௌத்த தேசிய இனவாதம் எப்படி எதிர்காலத்தில் நடந்து கொள்ளப் போகிறது என்கிற விடயத்தை பொறுத்துத்தான் இந்த சிறுபான்மை சமூகமான முஸ்லீம்களும் தமிழர்களுடைய எதிர்கால நிகழ்வுகளும் ஒற்றுமையும் ஏற்பட போகிறது என்கிற விடயம் விடத்தில் சொல்லியாக வேண்டும். பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது குமாரசிங்கம் என்கிற ஒருவர், முஸ்லீம் இளைஞர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது ஒரு வன்மமாக செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி அடாவடித்தனமாக அந்த இளைஞன் ஒரு சிங்கள இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அதற்குரிய தண்டனை இந்த நாட்டிலே இருக்கிற நீதிமன்றத்தினால் வழங்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் இப்படி காவி உடை தரித்தவர்களும் அரசியல் தலைவர்களும் அல்லது அரசியல் தலைவர்கள் பாராமுகமாக இருந்து போலீஸ்காரர்களும் பாராமல் முகமாக இருந்து காவி உடை தரித்தவர்கள் நீதிமன்றமாகவும் போலீசாராகவும் செய்ய மிரக்கடுவார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நாங்கள் சட்டத்தை பற்றி நல்லாட்சியை பற்றி இந்த பாராளுமன்றத்திலே பேசுவதிலே அர்த்தமில்லை என்பதுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த தெல்தெனிய பிரதேசத்திலே ஏற்பட்டு போன கலவரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பன்சலைக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு துறவியை நாங்கள் அங்கு கண்டோம். அதே துறவி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாண ஆளுநரின் தலைமையிலே பட்டதார நியமனங்கள் வழங்கப்பட்டதும் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அவருக்கு செங்கம்பள வரவேற்பு வைத்து ஜனாதிபதி அவர்களும் இந்த நாட்டின் கவர்னர், கிழக்கு மாகாண கவர்னர் அவர்களும் அவரை வரவேற்று அந்த மேடையிலே உட்கார வைத்து அவரை வணங்கிவிட்டுத்தான் இவர்கள் பேச வந்தார்கள். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, யார் இதற்கு தூபமிடுகிறார்கள், யார் இந்த செய்தியை சொல்கிறார்கள் என்கிற சந்தேகம். இந்த நாட்டிலே பிரதமரும் ஜனாதிபதியும் அரசியல் தலைவர்களும் இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை சமூகமான முஸ்லீம் சமூகத்திற்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இதிலே மிகவும் இலகுவாக நழுவிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டு போன அந்த இளைஞன் அவனுடைய குடும்பத்துக்கு, நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை சரியாக நாங்கள் சொல்ல முடியாது, அது மிகுந்த பிழை, அதற்குரிய தண்டனை போலீஸும் நீதிமன்றமும் வழங்க வேண்டும், வேறு யாரும் வழங்க முடியாது. அதுபோன்று அந்த இடங்களிலே அப்துல் மலிக் என்கிற ஒரு இளைஞன் நெருப்பூட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சோக வரலாறும் அந்த இடத்திலே ஏற்பட்டு போயிருக்கிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டு போன பிரச்சனைக்காக எங்கோ இருக்கிற பௌத்த துறவி வந்து என்ன ஒரு நியாயாதிக்கம் செலுத்துகிற வேலை திட்டத்தை இந்த நாட்டிலே போலீசாரும் அதிரடிப்படையினர்களும் இராணுவத்தினரும் பாராமுகமாக இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே துறவிகள் தான் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் தான் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கின்றவர்கள் என்கிற ஒரு நிலவரம் ஏற்பட்டு போகும். இந்த பாராளுமன்றத்தினுடைய உயர்தன்மை, இந்த பாராளுமன்றத்திலே பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு, இந்த நாட்டின் ஜனாதிபதியிடத்திலே நாங்கள் போய் பேச வேண்டும் என்கிற நிலவரம், இந்த நாட்டிலே பிரதமரிடத்தில் கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். கண்டியிலே ஏற்பட்டு போன இந்த நிகழ்வு, இந்த இனவாத நிகழ்வு ஒரு திட்டமிட்ட நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். பள்ளி வாசல்கள், 160 மேற்பட்ட கடைகள், 50-10 மேற்பட்ட பள்ளி வாசல்கள், 50 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சொத்துக்கள் பல 1000-கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவர்களுடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. இவர்களை மீண்டும் அமைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்கிற விடயத்தை இந்த சபையிலே இன்று விவாதிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான் கடந்த காலத்திலே தமிழ் இளைஞர்கள் ஆயுதங்களை அவர்கள் கையில் ஏந்துவதற்கு காரணமாக இருந்தது என்பதை இந்த சபையிலே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர்கள் கடந்த காலம் ஜனநாயக ரீதியிலே அவர்கள் கேட்டார்கள், பேசினார்கள், பாராளுமன்றத்தை பகிர்ந்தார்கள், பாராளுமன்றத்தில் நடுத்திண்ணையிலே எங்களை போன்று இருந்தார்கள். எதுவுமே நடக்காத காரணத்தினால்தான் அவர்கள் இவ்வாறு ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற இளைஞர் சமூகத்தை இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் தலைவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை விடவும், இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டுகிற பௌத்த அரசியல் தலைவர்களும் இனவாதிகளும் உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதுதான் விடயம். எனவே அன்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நாட்டிலே கட்டுக்கஸ்தோட்டையில் இருக்கிற பள்ளிவாசல், குருணாகலையில் இருக்கிற பள்ளிவாசல், மெல்சுரைப்புறையில் இருக்கிற, தென்னங்குன்றையில் இருக்கிற பள்ளிவாசல்கள், இவைகளெல்லாம் திட்டமிட்டு பெட்ரோல் பொம்மேற்றி எரிக்கிற ஒரு நிலவரத்தை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்டி மாவட்டத்தில் மாத்திரமில்லை, இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பாக இருக்கிறவர் என்கிற ரீதியிலே என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையை இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய போகிறீர்கள் என்பதுதான் நாங்கள் உங்களிடத்திலே கேட்கின்ற கேள்வி. இந்த நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி அவர்களிடத்திலும் பிரதம மந்திரிடத்திலும் நாங்கள் கேட்கிறோம், இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம் சமூகத்திற்கு என்ன பாதுகாப்பை நீங்கள் வழங்கப் போகிறீர்கள் என்றுதான் கேட்கிறோம். வேறு எதனையும் நாங்கள் கேட்கவில்லை. இவர்களுக்கு இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கோ ஒரு மூலையில் திட்டமிட்டுத்தான் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் மீண்டும் ஒரு தடவை குனூத் என்கிற பிரார்த்தனையை பள்ளி வாயில்களில் ஓத வேண்டுமா என்கிற ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்பட்டு போயிருக்கிறது. எனவேதான் சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இந்த நாட்டின் பிரதமர், இந்த நாட்டின் ஜனாதிபதி இதற்கு மிகுந்த பொறுப்பு குரலோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அழிக்கப்பட்டு போன உடைமைகள், பாதிக்கப்பட்டு போன பள்ளி வாயில்கள், இழந்து போன உயிர்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம் தாய்மார்கள், இளைஞர்கள், மத பெரியார்கள், படித்தவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் என்று வகை தொகை இல்லாமல் என்ன செய்து கொள்வது என்று ஒரு நிலவரத்துக்குள் தள்ளப்பட்டு அவர்களையும் எதிர்காலத்திலே ஒரு கெட்ட வழியிலே நாங்கள் வழிகாட்டல் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சபையிலே நாங்கள் உரத்து பேசுகிறோம். அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அவர்களும் வழிகட்டு போகிற ஒரு நிகழ்வரத்திற்கு நாங்களும் இந்த நாட்டிலே இருக்கிற பௌத்த அரசியல் தலைவர்களும் பெரும்பான்மையிலே தலைவர்களும் இதை ஆக்கிவிடக்கூடாது என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். ஆன காரணத்தினால்தான் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். போலீசார் மீது நம்பிக்கை இல்லாத நிகழ்வு, அதிரடிப்படையின் மீது நம்பிக்கை இல்லாத நிகழ்வு இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வை இந்த நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும், சட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிற எங்களுடைய பிரதம மந்திரி அவர்களும் இதை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வை வருகின்ற மணித்தியாலங்களிலே இந்த முஸ்லீம் சமூகத்தின் பேரால் எங்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த சமூகத்தின் மீது, இந்த நாட்டின் மீது, இந்த நல்லாட்சியின் மீது, இந்த அரசின் மாற்றத்தின் மீது அவர்கள் கொண்டு வந்த அந்த பேரால் நாங்கள் கேட்கிறோம், அவசர அவசரமாக ஒரு நீதியான விசாரணையும் ஒரு அவசர அவசரமான ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.